இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மளுடைய தேடல் எது வரைக்கும் நின்றுச்சு அப்படின்னா, பரமாத்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எப்படி இருப்பாரு, அவருடைய பெயர் என்ன அப்படின்னு, நான் எப்படி ஒரு ஆத்மா, ஒரு புள்ளி வடிவத்தில் இருக்கிற ஒரு ஒளின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, என்னுடைய தந்தையான பரமாத்மாவும் அதே மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிறவர் தான். ஒரு புள்ளி வடிவத்துல ஒரு ஒளியா இருக்கக்கூடியவர். ஆனா அவரு அன்பின் கடல், சக்தியின் கடல்னு சொல்லலாம் நம்ம. அவரை நம்ம எல்லாரும் அன்போட சிவபாபா அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து நம்மளுடைய தேடலை தொடருவோம். இதுக்காக எப்பவும் போல நம்மிடையே பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இப்ப எங்களுக்கு பரமாத்மா அப்படின்றவரு யாரு, அவர் பேர் என்ன, அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. அவர் வந்து எங்க இருக்காரு, அவரை நான் எங்கெல்லாம் வந்து நான் தேட முடியும்?
இப்போ நம்முடைய மனது குழப்பத்துல இருக்கும் பொழுதோ, இல்ல ஏதாவது ஒரு வேதனையில இருக்கும் பொழுதோ, இயல்பாக நம்முடைய பார்வை எங்க போறது, நம்முடைய கவனம் எங்க போறது அப்படின்னா மேல போகுது இல்லையா. கடவுளே எங்க இருக்கீங்க அப்படின்னு நம்முடைய பார்வை என்பது மேல போகுது. இந்த உலகத்துல கூட நமக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கூட நமக்கு இங்கேருந்து போயிடணும், நாம மேல போயிடணும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். நமக்கு யாருமே கத்து கொடுத்ததில்ல மேல என்ன இருக்கு, மேல யார் இருக்காங்க, நாம ஏன் மேல போகணும் அப்படின்னு நமக்கு யாருமே கத்து கொடுத்ததில்ல. ஆனா ஒரு இயல்பாக சுபாவ ரீதியாக நாம் வந்து பழக்கத்தின் அடிப்படையில மேல பாக்குறோம், மேல பார்த்து வணங்குறோம், மேல போகணும்னு சொல்றோம். நம்முடைய கவனம் வந்து மேல போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மால வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பதிவாக ஆயிருக்கு. மேலேருந்து நாம வந்திருக்கோம், ஏதோ ஒரு காலகட்டத்துல நாம் மேலே இருந்தோம், அந்த விஷயம் ஆத்மால முத்திரையாக பதிவாயிருக்கு. இந்த உலகம் என்பது சப்தங்கள் நிறைந்த உலகம். இங்க வந்து நாம எல்லாருமே வந்து கார்ப்ஸா இருக்கும். இதை வந்து கார்போரியல் வேர்ல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த உலகத்துல வந்து சப்தம் இருக்கிறது. இந்த உலகத்துல வந்து எல்லாமே ஸ்தூலமான பொருட்கள், தொடலாம், உணர்ச்சிகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கேட்கலாம், பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு உலகம் என்பது இது. இந்த கார்போரியல் வேர்ல்ட், இந்த ஸ்தூல உலகம் அப்படின்றது வந்து இட் இஸ் லிமிட்டட். இது வந்து கால வரையறைக்குள் இருக்கிறது. இதை வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். நாம் உடலோடு இந்த உலகத்துல இப்ப இருக்கும். இந்த உடலுக்குள்ள நான் சக்தியாக ஆத்மாவாக வருவதற்கு முன்னால் அந்த சக்தி ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அப்பால், சூரிய சந்திர மண்டலங்களுக்கும் அப்பால வந்து ஒரு இடம் இருக்கு. அதை நாம வந்து உலகம்னு சொல்ல முடியாது, ஒரு ரீஜன் இல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உலகம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ், காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகம், அசைவிற்கும் சப்தத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உலகம். அது வந்து நிசப்தமான ஆழ்ந்த அமைதியான இடம். வெறும் பிரகாசம் மட்டுமே அங்கு வந்து நிலவுகிறது. பொன்னிறமும் சிகப்பு நிறமும் கலந்த ஒரு ஒளி வந்து அங்கே பரவியிருக்கும். இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு முன்னால் நான் ஆத்மாவாக அந்த மேலே இருக்கின்ற அந்த உலகத்துல இருந்தேன். இந்த ஸ்தூல உலகம், கார்போரியல் வேர்ல்டுன்னு சொல்றோன்னே, இந்த உலகத்தை பலவிதமான அசைவுகள் இருக்கு, சப்தங்கள் இருக்கு. சப்தங்கள் அப்படின்றது வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் மட்டுமல்ல, எண்ணங்கள் கூட ஒரு அசைவு தான், எண்ணங்கள் கூட ஒரு விதமான சப்தங்கள் தான். ஆனால் அங்கே இருக்கும் பொழுது ஆத்மா எந்தவித அசைவுமின்றி, எந்தவித எண்ணங்களும் இன்றி, எந்த விதமான ஒரு சப்தமும் இன்றி, ஒரு ஸ்டார் மாதிரி அப்படியே உறைந்த நிலையில், அது வந்து டார்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உறைந்த நிலையில் ஆத்மாக்கள் அனைவருமே அங்கே இருப்பாங்க. எந்தெந்த ஆத்மாவுக்கு எந்தெந்த நேரம் வருகிறதோ அந்த நேரத்துக்கு ஏற்றாற் போல அங்கிருந்து இந்த உலகத்திற்கு வருவாங்க. மனிதனுடைய உடல் அந்த உருவத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை செயல்களை செய்கிறார்கள். ஸோ எல்லா ஆத்மாக்களுமே அங்கே இருந்திருந்தார்கள். அது மிகவும் நிசப்தமான, ஆழ்ந்த அமைதியான ஒரு இடம். அங்கிருந்து நாம வந்ததுனால்தான் ஆத்மாக்கள் அனைவருக்குமே அமைதி என்கிற ஒரு தன்மை தேவைப்படுகிறது. அமைதி என்கிற ஒன்று விரும்புகிறது. அமைதி இல்லாத பொழுது அமைதிக்காக ஏக்கமடைகிறது. அந்த இடத்தை வந்து நாம பரந்தாமம் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். அங்கேதான் வந்து பரமாத்மாவும் இருக்கார். ஏன்னா அவரும் வந்து ஒரு ஆத்ம வடிவத்துல இருக்காருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அவருடைய இடமும் வந்து அந்த உலகம்தான். அது வந்து ஆத்மாக்களின் வீடுன்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய தந்தை இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆத்மாக்களும் பரமாத்மாவும் இருக்கிற இடம் பரந்தாமம். ஏன் பரந்தாமம் அப்படின்னா, மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல தர்மங்கள் வந்து வித்தியாசமான பெயர்கள்ல அழைக்குது. பரலோகம்னு சொல்லுவாங்க, நிர்வாண தாமம்னு சொல்லுவாங்க, முக்தி தாமம்னு சொல்லுவாங்க, சாந்தி தாமம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஆத்மாக்களுமே அங்கே இருந்தவர்கள் தான் ஒரு சமயத்தில்.
இப்ப வந்து நான் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல்ல வந்து மாறும்போது, அதாவது இந்த பிறவியில நான் இங்க இருக்கேன், நான் அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட ஒரு வேலையில நான் வந்து அந்த பரந்தாமம் உலகத்துக்கு போயிட்டு வருவேனா?
இல்ல, அதை பத்தி நம்ம வந்து வேறொரு நிகழ்ச்சியில பாக்கலாம். இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்மாக்கள் வந்து அந்த உலகத்துல இருக்கு. அது வந்து நம்முடைய வீடு மாதிரி. இந்த உலகத்தை கர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மக்ஷேத்திரம் அப்படின்னா நாம் வேலை செய்யும் இடம், செயல்களை செய்யும் இடம். இப்ப நம்ம வீட்டில இருந்து ஆபீஸ்க்கு போறோம் இல்லையா. ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரத்துக்காக ஆபீஸ்க்கு போறோம். ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறோம். வேலை செஞ்சு செஞ்சு களைப்படைஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஈவினிங், அந்த நைட்டுக்காக மட்டும் வீட்டுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், ரிஃப்ரெஷ் ஆகிறோம். மறுபடியும் காலையில எழுந்து நம்ம அலுவலகத்திற்கு போறோம். சோ வேலை செய்யறது, செயல்களை செய்வது என்பது ஒரு பெரும்பான்மையான ஒரு நேரத்தை வந்து எடுத்துக்குது நம்முடைய வாழ்க்கையில. அதே மாதிரி நம்முடைய வீடு என்பது அந்த பரந்தாமம். அங்கிருந்து நாம செயல்களை செய்வதற்காக, கர்மா அப்படின்னா செயல்கள், அதை செய்வதற்காக இந்த கர்ம க்ஷேத்திரத்திற்கு நாம் வருகிறோம். இங்கே வந்து நாம் பல பிறவிகளாக செயல்களை ஆற்றுகிறோம். நாம வந்து பல காலம் ஆகிவிட்டது, பல பிறவிகளாகிவிட்டது. அதனால் மிகவும் களைப்படைந்து விட்டோம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் நமக்கு வந்து நம்முடைய வீடு ஞாபகம் வருது. இந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு கடவுளுடைய ஞாபகமும் வருது. இப்ப ஆபீஸ்ல நாம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட, இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இது உங்களுடைய வேலையா செஞ்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப களைப்பா இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா, உட்கார்ந்தபடியே திடீர்னு உங்க வீட்டை நினைக்கலாம் இல்லையா. வீட்டுல இருக்கிறவங்களோட போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நினைவின் மூலமா இருந்துட்டு வரலாம். அப்படி வந்த உடனே அந்த சூழ்நிலை உங்களுக்கு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த களைப்பு வந்து போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு இல்லையா. அதே தான் நாம வந்து தியானத்துல செய்யறோம். இப்பொழுது நாம் செயல்களை செய்து செய்து களைப்பாக இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒரு பக்கம் வந்து நாம் பலகீனமாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் அதிகமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் களைப்பு வந்து அதிகமாக இருக்கிறது. தியானத்துல புத்தியின் மூலமாக, மனதின் மூலமாக, நினைவின் வழியாக நாம் நம்முடைய வீட்டிற்கு போகிறோம். நம்முடைய தந்தையிடம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறோம். நமக்கு தேவையான ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசுறோம், இல்லைன்னா ஜஸ்ட் அந்த ஒரு உணர்வை அனுபவம் செய்துவிட்டு திரும்பவும் வருகிறோம். அப்போ நமக்கு வந்து இங்கே இருந்தபடியே வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ட் ஃபீலிங், ஒன்று உணர்வு வந்து வருது. என்னால களைப்பின்றி அடுத்த வேலையை செய்ய முடிகிறது. நாம் பரமாத்மாவினுடைய பெயரை தெரிந்து கொண்டோம், அவருடைய உருவத்தை தெரிந்து கொண்டோம், அவருடைய குணங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா குணங்களிலும் கடல் போல் இருப்பவர், அன்பின் கடலாக, அமைதியின் கடலாக, இரக்கத்தின் கடலாக இருப்பவர். இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை நினைப்பது வந்து ரொம்ப சுலபம், ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவருடைய பங்கு என்பது என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பங்கு என்ன, நான் ஏன் அவரை நினைக்க வேண்டும், எனக்கு அவர் ஏன் தேவைப்படுகிறது, அவருடைய உறவு என்பது எனக்கு எவ்வளவு முக்கியம், அவர் இந்த உலகத்திற்கு வந்து என்ன செய்கிறார். உதாரணத்துக்கு வந்து உங்க வீடு வந்து 5வது மாடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட குழந்தை வந்து மேலேந்து கீழே எட்டி பாக்குறான், நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நான் கீழே போய் விளையாடணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, வேண்டாம், கீழே பாருங்க, எவ்வளவு பேர் விளையாடுறாங்க, பெரிய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, இப்ப நீ போனா அடிபடலாம், இல்லைன்னா வந்து கீழே விழுவ, இல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வரலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த குழந்தை என்ன சொல்லுது, இல்ல நான் போய் ஆகணும்,
சந்தோஷத்தை நீங்க வந்து கெடுக்குறீங்க,
நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சோ நீங்க அனுமதிக்கிறீங்க, அந்த குழந்தை 5வது மாடியில இருந்து கீழே வந்து விளையாடுது. விளையாட்டினுடைய ஆரம்பத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா விளையாடுது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹார்மோனில இருக்காங்க, எல்லாருமே அந்த விளையாட்டினுடைய ஆர்வத்துல இருக்காங்க. ஸோ அந்த விளையாட விளையாட என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே கொஞ்சம் களைப்பாறாங்க, போட்டி ஒன்று ஏற்படும், அப்போ ஏமாற்றுதல் அப்படின்றது வரும் இல்லையா. கொஞ்ச பேருக்கு வந்து அடி விழும், கொஞ்சம் பேர் கீழே விழுவாங்க, களைப்பு இருக்கும், வலி இருக்கும், காயம் ஏற்படும், ஏமாற்றங்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மானு கூப்பிடுவாங்க இல்லையா, போதும் நான் வரேன், எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கல, என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டுடுச்சு, நான் வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, இந்த குழந்தை வந்து முழுசா விளையாடிட்டு வர்றதா பெட்டர் அப்படின்னு. அங்கேருந்து என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு.
கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா,
அதுக்கப்புறமா தாங்கவே முடியாத ஒரு நிலையில ததரும் பொழுது, கூக்குரல் இடரும் பொழுது, அம்மாவான நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓடி வருவீங்க, அந்த குழந்தைய தூக்குக்குவீங்க, அதுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க, காயத்துக்கு மருந்து போடுவீங்க, அதன் பிறகு அதை வந்து மீண்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க, அதுக்கு ஓய்வு கொடுப்பீங்க இல்லையா. ஓய்வு கொடுத்து அது நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள்
விளையாட போற,
திரும்பவும் நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லும். சோ இதுதான் மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரியான ஒரு நிலையில தான் ஆத்மாக்கள் எல்லோருமே அங்கிருந்து இந்த உலகத்திற்கு வராங்க. விளையாட்டு என்னமோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா விளையாடுறாங்க. ஆனா பாதி கட்டத்துக்கு பிறகு, பல பிறவிகளுக்கு பிறகு, இந்த விளையாட்டுல வந்து ஆத்மாவினுடைய பலம் குறைய குறைய களைப்பும் ஏற்படுகிறது, ஏமாற்றங்கள் நடக்குது, காயம் ஏற்படுது, மனவேதனை ஏற்படுது, வலி ஏற்படுது. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த விளையாட்டு போதும், இனிமே தேவையில்லை, இந்த பிறவியே எனக்கு வேண்டாம், இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர வேண்டாம் அப்படின்னு எல்லா ஆத்மாக்களும் வந்து கதறி கதறி கூக்குரல் இடம் பொழுது கடவுளை தேடுறாங்க, அப்பாவை கூப்பிடுறாங்க, தாயுமாய் தந்தையுமாய் இருக்கிற அந்த இறைவனை கூப்பிடுறாங்க, பரமாத்மாவை கூப்பிடுறாங்க, என்னை அழைத்து பொங்கல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் பரமாத்மா தான் சுயம் கீழே இறங்கி வராரு, அடிபட்டு காயத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆறுதல் அளிக்கிறார், அவர்களுடைய காயத்தை போக்குகிறார். தியானம் என்பது அதுதான். தியானம் என்பது நம்ம என்ன சொல்றோம், ஹீலிங், ரணத்தை ஆற்றுவது. இனிமே இந்த பிறவி தேவையில்லை, எப்போ நாம இந்த உலகத்தை விட்டு போவோம், எதை செய்தாலும் வந்து ஒரு களைப்பை வந்து நாம அனுபவம் செய்யறோம். ஏன்னா ஆத்மா இந்த செயல்களில் வந்து பல காலமாக இருந்திருக்கிறது.
இப்போ அதுதான் நம்ம எல்லாரோட வீடுன்னு சொன்னீங்க, நம்ம ஏன் அங்கேயே இருக்க கூடாது, நம்ம எதுக்காக இங்க வரணும், பூமிக்கு எதுக்கு நம்ம எல்லாரும் வந்து பிறவி எடுக்கணும்.
ஆத்மா வந்து பரந்தாமத்துல இருக்கும் பொழுது அசைவற்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஆத்மாவிற்குள்ள வந்து அத்தனை குணங்களும் இருக்கிறது. சோ அந்த குணங்களை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த உடல் தேவை. இந்த உடல் வழியாகத்தான் நான் அதை வெளிப்படுத்த முடியும், எக்ஸ்பிரஸ் செய்ய முடியும். இரண்டாவது வந்து அதை அனுபவமும் செய்ய முடியும். இந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி அப்படின்ற அந்த குணங்களை நான் வெளிப்படுத்தவும் வேண்டும், நான் அதை அனுபவமும் செய்ய வேண்டும். அதற்கு இந்த உடல் என்பது தேவை. எதுவுமே செய்யாம அவ்வளவு குணங்கள் நிறைந்திருக்கு, ஆனால் அதை வெளிப்படுத்தவும் முடியாமல் அதை அனுபவமும் செய்யாமல் அங்க ஆத்மா இருக்கும்போது அது ரொம்ப சரியா சொல்ல போனா ஒரு போர் அடிக்கிற ஒரு ஸ்டேஜ்னு கூட நாம சொல்லலாம். சோ அதற்காக தான் இங்க வருது. அதனாலதான் ஆத்மாக்களுக்கு வந்து அந்த ஞாபகம் என்பது இருக்கிறது. பல பிறவிகளாக நாம பல விஷயங்களை மறந்துட்டோம். நாம் யார் என்பதையும் கூட மறந்துட்டோம். கடவுள் யார் என்பதை மறந்துட்டோம். எப்படி இருப்பாருன்றதையும் மறந்துட்டோம். ஆனாலும் இயல்பான ஒரு சுவாவ ரீதியாக நம்முடைய ஞாபகம் வந்து கஷ்டங்கள் வரும் பொழுது நமக்கு மேலே நினைவுக்கு வருகிறது. அங்க என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அங்கிருந்து வந்தோம் என்பது மட்டும் நமக்கு லேசாக நினைவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நேரம் நாம் திரும்பி போக வேண்டும், திரும்பவும் நாம் வந்து ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம், ரிஃப்ரெஷ் ஆக வேண்டிய ஒரு நேரம் என்று நாம் நினைக்கிறோம். அதனாலதான் வந்து நமக்கு அந்த வீட்டினுடைய ஞாபகம் வருது. சோ தியானத்துல உட்காரும் பொழுது நான் பரமாத்மாவை நினைக்கிறேன், அன்பின் கடலாக இருக்கக்கூடிய அவருடைய சக்தி என்னுடைய ரணத்தை காயத்தை ஆற்றுகிறது, அதுதான் அவருடைய பங்கு. இந்த உலகத்தில் அவருடைய வேலை என்ன, அவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தையே மாற்றுவது அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். உலகத்தை மாற்றுவது அப்படின்னா ஒரு மேஜிக்கோ இல்ல மிரக்குலோ அதிசயமோ கிடையாது. மனித நேயம் ஹியூமனிட்டியும் நேச்சரும் இன்றைக்கு இருக்கிற நிலை வந்து மிகவும் மோசமான நிலையில இருக்கு. இதை மாற்றி அமைக்க, இதை ரீஸ்டோர் செய்ய, இதை மீண்டும் பழையபடி இயல்பானதாக மாற்றுவதற்கு இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும் அப்படின்னு நாம சொல்றோம். அவர் இறங்கி வந்து அதை தான் செய்யறாரு. ஆனால் அதை எப்படி செய்கிறார்? ஒரு நாள்ல வந்து அதிசயத்தை நிகழ்த்துவது கிடையாது. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மாவினுடைய சக்தி இழந்த தன்மை தான். இன்றைக்கு நடக்கிற உலகளாவிய பிரச்சனைகளுக்கெல்லாமும் காரணம் ஆத்மாவின் பலமிழந்த இந்த தன்மைதான். சோ ஆத்மாவில இருக்கிற அந்த சக்தியை வந்து மீண்டும் பரமாத்மா நிரப்பும் பொழுது, ரீஸ்டோர் செய்யும் பொழுது, தானாகவே இந்த உலகமும் இந்த இயற்கையும் சரியாகிவிடும்.
பரமாத்மா வந்து உலகத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான், நம்ம என்னென்ன அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா?
நிச்சயமா சொல்லலாம். அவர்கிட்ட வந்து மனம் விட்டு பேசலாம். அவரோட நமக்கு இருக்கிற அந்த உறவை உணர ஆரம்பிக்கும் பொழுது அந்த தொடர்பு என்பது நிச்சயமா ஏற்படும்.
இப்போ பரமாத்மான்றவர் ஒருத்தர் தான், அவர் வந்து என்னோட சிவ தந்தை தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் ஒரு பூஜை, ஹோமம், அப்புறம் வந்து வழிபாடுகள், கடவுள்கிட்ட வந்து இதை வேண்டிக்கிறேன், எனக்கு இது நடந்தது அப்படின்னா உனக்கு வந்து இதை காணிக்கையா தரேன் அப்படின்னு நிறைய வேண்டுதல்கள் இருக்கு. இதுவரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து எப்படி மீள்வது?
ஒண்ணு வந்து நாம் எதை செய்தாலும் தெளிவோடு செய்வது. ரெண்டாவது வந்து பயத்தின் அடிப்படையில செய்யறது. இப்ப நிறைய சடங்குகள் ஆகட்டும் இல்ல ஹோமம் ஆகட்டும், எனக்கு வந்து வேலை போயிடக்கூடாது, எனக்கு வந்து இது நடக்கணும், எனக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து செய்யறோம். அது வந்து பயத்தினுடைய அடிப்படையில் நாம செய்வது. ஒரு சில விஷயங்கள் தெளிவோடு செய்கிறாங்க. பட் பெரும்பான்மையா வந்து என்ன ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா, கடவுளுக்கு பயப்படணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்காவது பயப்படு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கடவுளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சு அதனாலதான் இப்படி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை நடக்குது. பரமாத்மா என்னுடைய தந்தை, அவருக்கு கோபம் என்பது நிச்சயம் வரவே வராது.
ஆமா, நம்ம சொல்லுவோம் நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அதனாலதான் கடவுள் மேல வந்து ரொம்ப கோபமா இருக்காரு, நீ போய் இந்த பரிகாரம் பண்ணினா கடவுளுக்கு மேல இருக்கிற கோபம் போயிடும், நீ உன் பிரச்சனையில இருந்தெல்லாம் வந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு
அவர் சாந்திப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அவர் அன்பின் கடல், அவர் அமைதியின் கடல், அவரை நாம எப்படி சாந்திப்படுத்த முடியும்? அன்பின் கடலாக இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு கோபம் எப்படி வரும்? கோபம் என்பது வந்து ஒரு விகாரம், கோபம் என்பது வந்து ஒரு தீய குணம். அந்த கோபம் வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். சோ பரமாத்மாவுக்கு கோபம் வருது அப்படின்னா அவர் வந்து பரமாத்மாவா இருக்க முடியாது.
ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிஸ்டர், பரமாத்மாவுக்கு வந்து கோபமே வராதுன்னு நீங்க சொல்றதை கேட்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பரமாத்மா கடவுளுக்கு கோபம் என்பது வராது. அவர் வந்து அன்பின் கடல், அவர் மன்னிக்கும் கடல், அவர் இரக்கத்தின் கடல், இரக்க குணமுடையவர். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தவறை நான் செய்தாலும் நான் மனமுருகி அவர்கிட்ட போய் சொல்லிடலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வந்து கோபம் என்பது வராது. அதற்கு மேல வந்து நான் அவருடைய குழந்தை, அவர் என்னுடைய தந்தை இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி அவருக்கு என் மேல கோபம் வரும், எப்படி அவருக்கு வந்து என் மேல வெறுப்பு வரும்? நிச்சயமா வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஹி லவ்ஸ் மீ சோ மச், என் மீது அவர் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். எனக்காக அவர் எதையும் செய்வார், எனக்காக நிபந்தனைகளை அற்ற அன்பை செலுத்துபவர். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறார்கள் இல்லையா. எதிலும் ஒரு எதிர்பார்ப்பு என்பது மனிதர்களிடம் இருக்கிறது. அவர்கள் அன்பை கொடுத்தால் அன்பை திருப்பி எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நிபந்தனைக்குட்பட்ட அன்பும் நிபந்தனைக்குட்பட்ட உறவும் தான் இந்த மனிதர்களிடம் நான் பார்க்க முடியும். ஆனால் பரமாத்மாவின் அன்பு என்பது எந்தவித ஒரு நிபந்தனைகளுக்குட்பட்டது அல்ல. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படி இருந்தாலும் அப்படியே என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் பரமாத்மா. அப்படிப்பட்ட குணங்களின் கடல் என்பவர் தான் பரமாத்மா. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து நன்மையை தான் நினைப்பாங்க, அதை தான் செய்வாங்க இல்லையா. குழந்தைகளின் நன்மைக்காகவே வந்து இருப்பவர்கள் பெற்றோர்கள். அதே போல ஒரு உறவு தான் இது கூட. பரமாத்மா நம்முடைய தந்தையாக இருக்கிறார். அவர் எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நன்மைக்காக அப்படின்றதை வந்து நான் முதலில் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இந்த உறவை நான் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். நான் ஆத்மா என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். நான் பரமாத்மாவின் குழந்தை என்கிற அந்த நம்பிக்கை உருவாக வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தொடர்பின் மூலம், இந்த தியானத்தின் மூலம் இந்த உறவு என்பது மிக ஆழமாக வர வேண்டும். நம்ம சொல்றோம் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்றோம். ஆனா இது ஆக்சுவலா வந்து பிளைண்ட் ஃபேத் கிடையாது. அவர் எனக்கு நன்மையை மட்டுமே செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அவரை தவிர எனக்கு யாராலும் சரியானதை செய்ய முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையில எப்படி குழந்தைகள் வந்து பெற்றோருடைய பாதையில செல்கிறார்களோ, அது போலவே நாம் ஆத்மாக்கள் நம்மை உணர்ந்து பரமாத்மாவின் பங்கை, என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய கையை அவர்கிட்ட கொடுத்து நாம அந்த பாதையில செல்லணும்.
பரமாத்மாவை பத்தி எங்களுக்கு ஒரு அறிமுகம் வந்து தேவைப்படுது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீங்க வந்து நிறைய வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. ஆரம்பத்துல வந்து இதை ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் போக போக நீங்க சொன்னது எல்லாமே வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து அதை அனுபவபூர்வமா உணரவும் ஆரம்பிச்சிட்டோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பரமாத்மா எங்களுடைய சிவ தந்தைக்கு வந்து நாங்க ஒரு காணிக்கையும் செய்ய வேண்டியதில்லை. அவர் கோவப்பட மாட்டாரு. அவரை வந்து மகிழ்ச்சி படுத்த, அவரை சாந்தி படுத்த எதுவும் தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதுல ரொம்பவே நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய உணர்வு பூர்வமா உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுளுக்கு வந்து கோபம் அப்படின்றதே இல்லை அப்படின்றத பத்தி நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. பரமாத்மாவை பத்தின அறிமுகம் நமக்கு முழுமையா கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் நம்ம டீப்பா போய் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில இத பத்தி இன்னும் டீப்பா போய் தெரிஞ்சுக்கலாம். இப்ப விடைபெறோம். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி